தன்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் சொல்லு.
Jesus, die zu seinen Füßen lag, Maria hat das ausgesucht, was von ihr nicht getrennt werden kann.
So, Maria, ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் செய்த வேறு என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்.
Sie saß an seinen Füßen und hörte einfach seinen Worten zu.
அவருடைய வாயிலிருந்து வந்த ஜீவ வார்த்தைகளை, வாழ வைக்கிற, நம்மை வடிவமைக்கிற தேவ வார்த்தைகளை கருத்தாய் கவனமாய் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து
கொண்டார். Lebendige Wort, was von sich gab. Deswegen sagte Jesus zu ihr auch, sie hat etwas ausgesucht, was nicht von ihr, das niemand von ihr nehmen kann.
அதே ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்தில் தான் நாமும் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம்.
Wir sitzen auch heute auch an seinen Füßen.
ஆனா நாம் அவரை கண்ணால காணாவிட்டாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார்.
Auch wenn wir nicht mit unseren Augen ihn sehen, aber er sieht uns.
So நாம் அவரை காணாவிட்டாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார்.
Auch wenn wir ihn nicht sehen, er sieht uns.
So மனுஷன் வெளியான வடிவத்தை உருவத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார்.
So der Mensch sieht nur die Äußerlichkeiten, aber der Herr schaut in uns, der schaut auf das Herz.
ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக, மனுஷர் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் சொல்றார்.
Wie sagte der Herr zu Samuel, ich schaue nicht wie ihr Menschen, denn ihr schaut nur auf die Äußerlichkeiten, ich schaue auf das Herz.
So in der வேளையிலே நம்முடைய செய்திக்குள்ள தேவனுடைய செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக நான் சொல்லுகிற வார்த்தையாவது, தேவன் இப்பொழுதும் நம்முடைய இருதயங்களை ஒட்டு நோக்கி கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
Bevor ich in die Predigt jetzt reingehe, möchte ich euch sagen, dass unser Herr auf unser Herz schaut.
உழப்பட்ட நிலத்தில் விதைக்கிற விதைகள் சீக்கிரத்தில் விளைந்து பலன் கொடுக்கிறதை நாம் அறிவோமே. அதே போல நம்முடைய இருதயமும் உழப்பட்ட நிலம் போல தேவனுடைய வசனத்துக்கு ஆயத்தமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாகவே தேவனுடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்தே ஆகும்.
Ein gut gerodetes Feld, wenn man darauf sät, dann gedeiht das auch und man kann richtig gut ernten. Genauso sollte auch unser Herz sein, denn wenn wir das Wort aufnehmen, soll es auch Frucht bringen.
அவர்தான் ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அழிந்து போகும், ஆனா என்னுடைய வார்த்தைகளும் ஒருபோதும்
ஒழியாதது.
காண்கிறது எல்லாமே அழிந்து போகும், காண்கிற எல்லாமே ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது
ஒழியாது. ஆகவேதான்
பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே வேறு யாரிடத்திலே போவோம், வாழ்வதரும் ஜீவ வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலே தானே உண்டு
என்று சொன்னார்.
தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை வடிவமைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது என்கின்ற உண்மையை, அந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சரியாக உணர்ந்தபடியால் யாரிடத்திலே போவோம், வாழ்வதரும் வார்த்தையெல்லாம்
Denn die Worte des Herrn, die führen uns zum Leben, das strukturiert unser Leben, es verändert unser Leben. Deswegen sagt auch Petrus, wo sollen wir sonst hingehen, Herr, denn das lebendige Wort hast du.
So, நம்மை வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆகவே நாம் let us prepare our heart to receive the word of God. நம்முடைய இருதயங்களை நாம் பக்குவப்படுத்துவோம். எதற்காக என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக.
Deswegen wollen wir auch das lebendige Wort heute auch hören und deswegen lasst unser Herz darauf vorbereiten, das Herz, das Wort des Herrn aufzunehmen.
So, இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பி கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். தேவசத்தி யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம்.
Lasst uns aufschlagen, gemeinsam Johannes, Kapitel 15.
Ja, அதிலே 1-8 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போறோம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 1-8 வரைக்கும் நாம் வாசிக்க.
யோஹானஸ் கேபிட்டல் 15:1-8.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஏனெனில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்துவோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள்.
உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கடிகள் தந்து என் வாழ்வை பொடிப்பேன். எந்த மூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்தீரும். ஆமென். என் தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்களை கவனித்து பார்க்கிறது. என்றாண்டவரே, உம்முடைய வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல எங்கள் இதயத்தில் விழுந்து நீர் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்க கர்த்தருக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க. உம்முடைய ஆவியானவர் குறிப்பாய் எங்களுடைய சிந்தனைகளை, எங்கள் நினைவுகளை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. சரி, இந்த யோவான் 15 அதிகாரம் பொதுவாக 4 சுவிசேஷத்திலும் யோவான் சுவிசேஷம் சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிவோமே.
Generell von den ganzen 4 Evangelien ist Johannes etwas anders beschrieben.
அதே நேரத்தில் இந்த யோவான் 15 அதிகாரம் ஆண்டவர் இயேசு மிக நெருக்கமாக, மிக உருக்கமாக தன்னுடைய அப்போஸ்தலோடு பேசின வார்த்தைகளாகும்.
Im Evangelium Johannes, da sind die Worte, besonders im Kapitel 15, das sind die Worte, die Jesus ganz genau beschrieben hat oder gesagt hat.
So, முதலாவது வசனத்தில் 15 அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்.
So, im ersten Kapitel, im ersten Vers dieses Kapitels sagt Jesus, ich bin der wahre Weinstock.
நன்றாய் கவனியுங்கள், இயேசு சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். நாம் என்ன என்று அடுத்த வசனம் சொல்றது. அடுத்த வசனத்தை நீங்க பாப்பீங்களா இருந்தால், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் பிதா அறுத்து போடுகிறார்.
Jesus sagt in diesem Vers, ich bin der wahre Weinstock und der Vater der Weingärtner und wir sind jede Rebe und wenn wir keine Frucht geben, werden wir einfach weggeschnitten.
இப்ப நல்லா கவனிங்க, பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கொடி, கொடிக்கு ஒப்பாக இருக்கிறோம். சோ, பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம் ஒவ்வொருவரும் கொடிகளாக இருக்கிறோம்.
சோ, இன் திஸ் வெர்ஸ் வி லேசன் வி கன்ஸ் கனோ தட்ஸ் தேர் ஃாதர் தேர் வைன்கார்ட்னர் இஸ் இயேசுஸ் தேர் வைன்ஸ்டாக் அண்ட் வீ சிந்த் தி ரேபன்.
சோ, திராட்சை செடி, அத்திமரம், ஒலிவமரம், இந்த மூன்றும் இஷ்டபெடக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
Der Weinstock, der Feigenbaum und Olivenbaum.
So, திராட்சை செடி, நான் சொல்ற நன்றாக கவனித்துக்கொள்ள, திராட்சை செடி இஷ்டபெடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒலிவு மரம் இஷ்டபெடைய சமூக வாழ்வுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அத்திமரம் இஷ்டபெடைய அரசியல் வாழ்வுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்றேன், திராட்சை செடி இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும், ஒளிவுமரம் இஸ்ரவேலுடைய சமூக வாழ்வுக்கும், அத்திமரம் இஸ்ரவேலுடைய அரசியல் வாழ்வுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
So, dieser Weinstock, das ist das deutet daraufhin auf das geistliche Leben der Israeliten, Der Olivenbaum, der deutet auf das gesellschaftliche Leben der Israeliten, und der Feigenbaum, der deutet auf das politische Leben der Israeliten.
So, உலகத்தின் முடிவை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அத்திமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி இயேசு சொன்னார். சோ இந்த அத்திமரம் எதை குறிக்கிறது? இந்த அத்திமரம் தான் இஸ்ரவேலுடைய அரசியல் விடுதலை குறிக்கிறதாக இருக்கிறது. சோ அத்திமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே 24 மதியத்தை சொல்றது.
Der Feigenbaum, wenn die Blätter anfangen zu blühen, dann würdet ihr sehen, dass das Kommen des Herrn sehr nah ist. Das deutet auf das politische Leben der Israeliten hin.
சோ 1948 ஆண்டு, அதாவது நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்த அதே ஆண்டிலே தான் இஸ்ரவேல் தேசமும் அத்திமரம் துளிர்விட்டது பாருங்க.
So als 1948 auch als unser Land die Freiheit erlangte, blühten die Blätter der Feigenbäume.
So அதுவரை தங்கள் சொந்த தேசத்தை தேவன் கொடுத்த தேசத்தை இழந்து நிற்கதியாக இருந்த இஸ்ரவேலர் ஆண்டவுடைய மிகுந்த கிருபையின்படி 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் திரும்பவும் அந்த கொடி அந்த தேசத்தில் பறக்க விடப்பட்டது. அத்திமரம் துளிவிடும் பொழுது வசந்த காலம் சமீபமாகிட்டு என்பது அறிந்து
கொள்ளுங்க. Gehabt. Und als dieser Feigenbaum dann anfing zu blüten, haben die auch ihr Land wieder bekommen.
So, அத்திமரம் என்பது அவர்களுடைய அரசியல் வாழ்வை குறிப்பிடப்படுகிறது. So, வசந்த காலம் சமீபத்துக்கண்ட அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசுடைய வருகை சமீபமாக இருக்கிறது அர்த்தமாகும். நான் சொல்றது என்ன கவனிங்க, அத்திமரம் துளிவிடும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அத்திமரம் துளிவிட்டு 1948 ஆண்டு துளிவிட்டாயிட்டது. சோ வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது. அது என்ன வசந்த காலம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் காலம் சமீபிருக்கு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி இயேசு சொன்னார்.
Das heißt 1948 fing die Blätter an zu blühen und das bedeutet auch laut Bibel, dass das Kommen des Herrn sehr nahe ist.
சோ நான் மெய்யான திராட்சை செடி, இயேசு திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர், நாம் கொடிகள்.
So der Herr Jesus Christus ist der wahre Weinstock, der Vater der Weingärtner und wir sind die Reben.
So in der Serie Talaipu Sediyum Kodiyum.
So die Überschrift heute ist Weinstock und Rebe.
So Sedi Talaipu Sediyum Kodiyum. In der Talaipu kile indai nam vaasitha veda vasanathilirundhu deva aaviyai namakku vilangapaduthirapadiye naam paarthu kadathi solluvom.
So das ist der Titel der heutigen Predigt, also Weinstock und Rebe.
So Yesu Thraatchai Chedi, naam ellarum kodigal. So கொடி செடியில நிலைத்திருக்கணும் பாருங்க.
So der Herr ist Weinstock und wir sind Rebe und wir sind an ihm gebunden.
So ரெண்டாம் வசனத்தில் இயேசுவர் நன்மை கவனிக்க, டோன்ட் இந்த உங்க சிந்திய பிசாசு மேறதுக்கு இடம் கொடுக்காதேங்க அடிக்கடி நான் சொல்லுவேன். காரணம் இல்லாம நான் பேசல, நான் நிக்கிறது எங்கே என்பதை நான் அறிவேன். தேவ ஆவியோடு தருகிற அகத்தூண்டுதலோடு நான் சொல்லுகிற வார்த்தை குறித்து தயவு செய்து கவனிங்க. நான் என் சொந்தத்துல பேசல, ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணி என்ன பேசணும் கேட்டு நான் பேசுகிறேன். ஆகவே எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி அப்படி ஆண்டோடு வார்த்தைக்கு தயவு செய்து கருத்தாய் கவனமாய் செய்வீர்கள் சொல்லி கத்தோடு நாம்பத்தை உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டேன். நன்றாக கவனிங்க. இரண்டாவது வசனம் சொல்றது, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிதா அறுத்து போடுகிறார்.
So der zweite Vers sagt, eine jede Rebe an mir, die keine Frucht bringt, wird er wegnehmen.
So கனி கொடாதிருக்கிற கொடி வந்து பயனற்ற கொடி, பயனற்ற பாத்திரம், பயனற்ற கொடியை அவர் அறுத்து போடுறார். யார் அறுத்து போடுகிறாரு? பிதா அறுத்து போடுகிறாரு.
So eine Rebe, die keine Frucht bringt, die ist unbrauchbar. Deswegen wird der Vater sie auch wegschneiden oder wegnehmen.
See, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யார் அந்த கொடி? ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகள். அப்ப கொடி அது கனி கொடுக்காவிட்டால் பிதா என்ன செய்வாராம்? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரே அறுத்து போடுவாராம்.
Das ist ein höchst angsteinflößender Vers hier, denn wir sind die Reben und wir sind an dem Weinstock. Und wenn wir keine Frucht bringen, wird der Vater diese Rebe wegschneiden oder wegnehmen nach einer bestimmten Zeit.
நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிதா அறுத்து விட்ட ஒரு கொடியை எவரால திரும்ப ஒட்டு வைக்க முடியும்?
Wenn der Vater eine Rebe wegnimmt, wer kann es dann wieder anbinden?
இதை நினைக்கும் பொழுது நமக்கு பயமா இருக்குது இல்லையா? ஆகவே கொடிகள், நன்றாக நீயும் நானும் கொடி என்பதை மறந்துடக்கூடாது. இயேசு மெய்யான திராட்சை செடி, நீயும் நானும் கொடி. ஆகவே கிறிஸ்துவில கனி கொடாதிருக்கிற கொடிகளை பிதா அறுத்து போடுவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக
சொல்லுகிறது. Jesus ist der wahre Weinstock und wir sind die Reben und jede Rebe, die keine Frucht bringt, die wird der Vater nach einer bestimmten Zeit wegnehmen.
So, ஆகவே நம்மளை ரட்சித்த ஆண்டவருடைய நோக்கம், நம்மை அழைத்து நம்மை அபிஷேகித்து அங்கங்களாக தங்கங்களாக நம்ம வைத்திருக்கிற ஆண்டவருடைய அனாதி நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க
வேண்டும். Der Vater hat uns gesegnet, uns berufen, uns gesalbt. Wir sollen eine Rebe sein, die Frucht bringt.
So kann ich gerade die Kodie, bitte eine Seerara, Arte Boduara.
Denn jede Rebe, die keine Frucht bringt, die wird er wegnehmen.
Mudi Vienna, Idee Pakatila Vasita Veda, bei der Sola Brade, Adena Seyum. கடிகொடாத கொடி கடைசியில வெட்டப்பட்டு அக்னியில போடப்படும். அது என்ன கொடுத்து நரக அக்னியை குறித்து சொல்லப்படுறது
பாருங்க.
அருமையான தேவ ஜனமே, நான் சொல்ற தேவட வசனத்தை கொடு, சொல்ற தேவட வசனத்தை கவனி. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கொடிகளாகிய நாம் ஆண்டவர் இயேசுவின் நிலத்திறந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுக்காவிட்டால் பிதா அதை அறுத்து போடுவாரு, பிற்பாடுதன் முடிவு நரக அக்னியா.
Wir sind bekehrte Christen, Jesus hat uns berufen. Wir sind jede Rebe an ihm. Und wir sollten Frucht bringen, und jeder, der keine Frucht bringt, der wird in das ewige Feuer landen.
Denn
der Vater, der achtet auf uns, er hat diese Sehnsucht, er hat diese Erwartung von uns, dass wir Frucht bringen.
ஒரு பிள்ளை பிறந்து பெற்றெடுத்து ஒரு பிள்ளை வளர்ந்து அது வளர்ந்து வரும் பொழுது பெற்றோருக்கு அந்த பிள்ளை குறித்த ஒரு கவனம் இருக்குது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது. பிள்ளை வளருவான், படிப்பான், நல்லா இருப்பான், உழைப்பான், கவனிப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான் என்று சொல்லியெல்லாம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் நாம் கற்பனை பண்றோமே தப்பில்லை. அதே போல தேவாதி தேவன் தன் ரத்தத்தினால் நம்மை பெற்றெடுத்து, சிலுவையில தன் சிந்தின ரத்தத்தினால நம்மை பெற்றெடுத்து நம்மை வாழ வைத்ததன் நோக்கம் என்ன? நாம் அவருக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை ரட்சித்து
வைத்திருக்கிறார். Gesund wachsen und irgendwann auch eine gute Bildung haben und immer mehr sich gesund ernähren und stark sind. Und genau solch eine Erwartung hat auch der Vater an uns, denn er hat uns berufen. Wir sind die Reben und wir sollen Frucht bringen. Deswegen hat er uns auch berufen.
ஆகவே கொடிகள் கனி கொடாதிருக்கிற பட்சத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு பிதா அதை அறுத்து போடுவாரு, பிற்பாடு அதை இவராலும் ஒட்ட வைக்கவே முடியாது.
Wenn eine Rebe keine Frucht bringt, dann wird diese Rebe nach einer bestimmten Zeit, die der Herr uns gewährt, in das ewige Feuer.
So, aber keep in your mind deeply, please. நாம் எல்லோரும் குறித்த தேவனுடைய சித்தம் நோக்கம் என்னவென்றால் நாம் எல்லோரும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், கனி கொடுக்கிற கொடிகளாக இருக்க வேண்டும்.
The will of the Herrn is that we die Reben, wir sollen Frucht bringen. Das ist der Wille des Herrn.
ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரத்திலே நடந்து போகும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிட்டதாம். தூரத்தில் ஒரு மரத்தை பார்த்தாரு, அதில் நிறைய இலைகள் இருந்தது. கனிகள் ஏதாவது காணப்படுமா? பசியை தீக்க அந்த மரத்தில் ஏதாவது கனிகள் காணப்படுமா என்று அதை கிட்ட போய் பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது.
In Jerusalem spazierte Jesus und er sah von weitem einen Feigenbaum und er war sehr hungrig zu diesem Zeitpunkt. Und er ging zu diesem Baum hin, zu diesem Feigenbaum.
So, தூரத்துல பார்க்கும் பொழுது அதன் பச்சையாக இருந்தது, அதை தூரத்துல பார்க்கும் பொழுது அதுல கனிகள் இருக்கிறது போல காட்சி அளித்தது. அப்படி இல்லாட்டா இயேசு கிட்ட போயிருக்க மாட்டார் இல்லையா? ஆகவே கனி தருகிறது போல காட்சி கொடுத்தது. ஆனால் கிட்ட போய் பார்த்த போதோ ஆண்டவருக்கு ஏமாற்றம், ஒரு பழம் கூட அதுல கிடைக்கல பாருங்க.
You saw this Feigenbaum von weitem, denn von weitem sah dieser Baum sehr grünlich und sehr fruchtbar aus. Deswegen ging er auch viel näher zu diesem Baum hin. Aber als er da ankam, war dieser Baum halt leer. Der hat keine Frucht. Er trug einfach keine Frucht.
ஆகவே ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Daher weil dieser Baum keine Frucht trug, fluchte der Herr diesen Baum.
Listen to me please. கனி கொடாத மரத்தை ஆண்டவர் சபித. Can you imagine that? It is true and truth. I know what I preach. Listen to me please. கனி கொடாத இருக்கிற ஒரே காரணத்திற்காக இந்த வேதத்தில் இருக்கிற அதே வசனத்தை தான் சொல்றேன், எனக்கு சேர்த்து தான் போதிக்கிறேன். God knows everything. கனி கொடுக்காத ஒரே காரணத்தினால் ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார்.
Nur weil dieser Baum keine Früchte trug, fluchte der Herr diesen Baum.
So he will never change yesterday, today and ever and forever. Yesu Christ indrum endrum maaradhavaraga irukkirar.
Der Herr ist immer derselbe gestern, heute und für immer.
தூரத்திலே அதை பார்த்தபோது கனிகள் இருக்கிறது போல காட்சியளித்ததான கிட்ட போய் பார்த்தபோது அதுல கனிகளிலே ஆண்டவருக்கு ஏமாற்றம்.
Von weitem sah dieser Baum sehr grünlich und fruchtbar aus, aber als er viel näher ranging, war er selber enttäuscht.
So தப்பா நினைச்சிருக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆஹா நல்லவர்கள் போல இருக்கலாம், பரிசுத்தமானவர்கள் போல காட்சி அளிக்கலாம், நீதி உள்ளவர்கள் போல தெரியலாம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது வாரத்தில் ஒரு தடவை நாட்டுக்கிழமை வந்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்னு சொல்லிட்டு போகலாம், ஆனா வீட்டில இருந்து நெருங்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த மரத்துல எப்படிப்பட்ட கனிகள் இருக்குன்னு தெரியுது பாருங்க. ஆகவே நான் சொல்லுவேன், சாட்சி வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் பாருங்க.
Einige Menschen, die wir vielleicht sehen, mögen es vielleicht von weitem aussehen, als würden sie ein heiliges Leben führen und mit Gott leben, aber wenn wir sie viel näher durchschauen, dann wissen wir erst, was wirklich das Problem in ihrem Leben ist.
என்னை குறித்த சாட்சி என்ற வீட்டில இருக்கணும், உங்களை குறித்த சாட்சி உங்க வீட்டில இருக்கணும். அந்த சாட்சியை நாம கெடுத்துட்டா நாம தூர பார்வைக்கு நமக்கு பார்த்தா கனி இருக்கிறது போல இருக்கும், ஆனா கிட்ட போய் பார்த்தா அதுல ஒன்றும் கிடைக்காது பாருங்க.
Wir brauchen unser Zeugnis aus unserem Hausgemeinschaft selber. Das heißt, unsere Hausmitglieder, sie müssen selber über uns Zeugnis aussagen.
நாய்த்துக்கிழமை ஒரு ரெண்டு மூணு மணித்தில நாம இருக்கும்பொழுது எல்லோரும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நாம இருக்கலாம். அப்படியே இருக்கணும் நான் வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன், என் பாரத்தை ஆண்டவர் அறிவார். ஆனா இதே இப்படி பிஹேவ் பண்ற நாம் வீட்டிலும் ஏன் அப்படி நாம பிஹேவ் பண்ணக்கூடாது?
Manche sehen Sonntag vielleicht aus, als wenn sie geduldig, als wenn sie sehr heilig und so weiter. Aber warum verhalten wir uns nicht auch zu Hause so? Deswegen sagt der Heilige Geist auch, so wie wir auch hier in der Gemeinde wir gegenseitig uns verhalten, liebevoll, geduldig, so sollten wir auch zu Hause sein.
ஆகவே தூரத்துல நாம காணும் பொழுது அது நல்ல பணம் போல பணம் இருக்கிறது போல காட்சி அளிக்குது, கிட்ட போய் பார்த்தால் அதுல பணம் இல்ல. ஆண்டவருக்கு
ஏமாற்றத்துக்கு
ஒரு நபர் கிட்டடிக்கு ஒரு நபர் அல்ல, we are the same person any time. ஆகவே எங்கு இருந்தாலும் ஆண்டவருக்கு கனிகளை கொடுக்கணும், மாமிசத்துக்கு ஏற்ற கனிகளை அல்ல, ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். வீட்டிலும் சரி, எலசி இடத்திலும் சரி, நாம் போகிற இடத்திலும் சரி, சர்ச்சிலும் சரி.
So wir müssen Frucht tragen, sowohl zu Hause als auch draußen. Wir dürfen kein scheinheiliges Leben für die anderen führen und zu Hause einen anderen Charakter aufweisen.
ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை பிதா அறுத்து போடுவார்.
Deswegen sagte Jesus, wer keine Frucht bringt, den wird der Herr wegnehmen.
என் இதய வாரத்தோடு நான் சொல்றேன், நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற கொடிகளாக இருக்கணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம நிறைவேற்றுவதாக இருக்கணும். அப்படி இல்லையானால் ஒரு குறிப்பிட்ட காலம் போக பிதா அந்த கொடியை அறுத்து போடுவார்.
Deswegen sage ich euch schweren Herzens, lasst uns eine Rebe sein, die Frucht bringt, denn wenn wir keine Frucht tragen, dann wird der Vater diese Rebe wegschneiden.
திராட்சை தோட்டத்தின் மத்தியில் ஒரு அத்தி மரம், மூன்று வருஷமாக கனியை தேடி வருகிறேன், ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, மூன்று வருஷமாக கனியை தேடி வருகிறேன், ஆனா ஒன்னும் காணல. நிலத்தை ஏன் கிடைக்குது? வெட்டி போடு.
Da ist ein Feigenbaum und der Weingärtner kommt 3 Jahre lang, aber da ist immer noch keine Frucht. Was macht das noch? Dann nimm es weg, schneid es weg und wirf das in das ewige Feuer.
எங்கேயோ இருந்த மரம், எப்படியோ வாழ்ந்த மரம், ஆண்டவோட கண்களில கிருபை கிடைச்சு, ஆண்டவரோட மிகுந்த கிருபையினாலே ரட்சித்து கொண்டு வந்து தம்முடைய சபையாகிய தோட்டத்தில் நாட்டி வைத்திருக்கிறார் நட்டு வைத்திருக்கிறார். எதற்கு? அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு. டி கீப் யூர் மைண்ட் டீப்லி, எனக்கு சேர்த்து சொல்றேன், எங்கேயோ இருந்த மரங்களாகிய நம்மை, மற்றவர்களால் கண்டுகொள்ளப்படாத மரங்களாக இருந்த நம்மை, அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியால், தயவு கிடைத்தபடியால் நம்மை கொண்டு வந்து தம்முடைய சபையாக தோட்டத்தில் நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் கனி கொடுக்க இருக்க வேண்டும் என்பது.
Wir sind diese Feigenbäume. Niemand hat uns gesehen. Wir waren irgendwo nirgendwo. Aber Gott, der Herr, Jesus hat uns gesehen. Und durch seine Gnade hat er uns in die Gemeinde gebracht und uns hier angepflanzt. Warum? Weil wir Frucht bringen müssen.
இப்ப ஒரு வேத போதை நான் வாசிப்போம். ஏசாயா 5 சீக்கிரம் பாருங்க, தயவுசெய்து யோவான் சாரி ஏசாயா 5 அதிகாரம் 2-3 வசனம் கூட சீக்கிரம்
படிங்க.
அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார்.
நல்ல கபடிங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்கம்மா ஐயா மாறு கொஞ்சம் கதை பாருங்க. நல்ல பழங்களை கொடுக்கும் என்று காத்திருக்க காத்திருக்கிற God is waiting for good fruits out of our life. நல்ல கனி நல்ல பழங்களை கொடுக்கும் என்று காத்திருக்க அது கசப்பான பழம் படிங்க. அப்படித்தானே இல்லையா? வாசிங்க.
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே,
கொஞ்சம் பொறுங்க.
Kapitel 5, Vers 2. Und er grub ihn um und entsteinte ihn und pflanzte darin edle Reben. Er baute auch einen Turm darin und grub eine Kelter und wartete darauf, dass er gute Trauben brächte. Aber er brachte schlechte.
நல்ல பழங்களை கொடுக்கும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை கொடுத்தது என்ன? ஆண்டவருக்கு ஏமாற்றம் பாருங்க. எவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏமாற்றம், அதன் முடிவு பயங்கரம் என்று சத்தியத்தின்படி சொல்றேன் கேளுங்க. ஒரு நோக்கத்தோடு அதை நாட்டினாரு, அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அதை நாட்டினாரு. ஆனால் அது கனி கொடுத்து அது என்ன கனி தெரியுமா? கசப்பான கனிகளை கொடுத்தது.
Der Herr hatte eine Erwartung und er pflanzte diesen Baum an und aber er hatte diese Erwartung, dass er gute Früchte trug, aber dieser Baum, der brachte letztendlich nur bittere und schlechte Früchte.
கனிகளில் ரெண்டு விதம் இருக்குதுங்க. ஒன்று நல்ல கனி, மற்றது கெட்ட கனி. இதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, மத்தேயு 3:9-10 நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும்.
So, es gibt 2 Arten von Früchte, die wir kennen. Einmal gute Früchte und schlechte Früchte. Und Gott hat uns berufen, dass wir gute Früchte bringen. Denn in Matthäus ist auch geschrieben, jeder Baum, der keine gute Früchte bringt, er wird entwurzelt und in das ewige Feuer geschmissen.
இப்பொழுதே கோடரியானது கிளையில் அல்ல கோடரியானது வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னிபை. ஏன் வேறருக வச்சுக்கப்ப தெரியுமா? மேல வெட்டினா ஒருவேளை அது துளுக்கலாம், ரீ சான்ஸ். பட் வேற வெட்டினா நோ சான்ஸ். ஆகவேதான் கோடரி கிளையிலே அல்ல, கொப்பிலே அல்ல, வேறருக வைக்கப்பட்டிருக்குது.
Denn die Axt, die liegt bereit und zwar an der Wurzel. Denn warum? Denn wenn man oben wegschneidet oder abhackt, dann kann es vielleicht nachwachsen. Aber die Axt liegt an der Wurzel. Warum? Damit man es endgültig beseitigen kann.
So, எல்லோர் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவை உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய நோக்கம் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும்.
Deswegen die Erwartung von dem Herrn ist, dass wir Kinder Gottes gute Früchte bringen.
So, இந்த எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு ஏமாற்றமாகும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கொடியை அறுத்து போடுகிறார்.
Wenn diese Erwartung des Herrn in eine Enttäuschung umwandelt, dann wird nach einer bestimmten Zeit diese Rebe einfach wegschneiden und in das ewige Feuer.
உங்களுக்குள்ளே நான் விதைக்கிற தேவனுடைய வசனம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் எல்லோரும் அவருக்கு ஏற்ற கசப்பான கனிகளே அல்ல, கெட்ட பழங்களே அல்ல, புசிக்கத்தகாத கனிகளே அல்ல, அதாவது மாமிசத்தின் கிரியைகளே அல்ல. கெட்ட கனிகள் மாமிசத்தின் கிரியைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்புறம் சொல்றேன். ஆனா ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆண்டவர் நம்மளை ரட்சித்து சபை என்ற தோட்டத்தில் நாட்டி வைத்திருக்கு. கர்த்தருக்கு மகிமை
உண்டாகும்.
சங்கீதக்காரர் சொல்றாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறப்பார். நீங்கள் நானும் பச்சையான மரமுடைய பட்ட மரம் இல்லை என்பதை மறந்துடாதீங்க. பட்ட மரம் தான் காய்க்காது கனி கொடுக்காது. லிசன் டு மீ ப்ளீஸ். பட்ட மரம் தான் காய்க்காது கனி கொடுக்காது. ஆனா பச்சை மரங்கள் நீங்கள் நானும். அவன் நாம் நாட்டப்பட்ட மரங்கள் எதற்கு? ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு.
David sagte, ich bin ein Olivenbaum, der ein grünlicher Olivenbaum, ein fruchtbarer Olivenbaum, der in der Gemeinde des Herrn angepflanzt ist. Deswegen will der Herr, dass du und ich, dass wir ein grünlicher Baum sind, ein fruchtbarer Baum und kein verwelkter Baum sind.
மூன்றாவது வசனத்தில் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமா இருக்கிறீங்க. 15:3 இல்லையா,
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம், இப்ப அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். லிசன் டு மீ ப்ளீஸ். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய உபதேசம் நம்முடைய லைஃப் பியூரிஃபை பண்ணுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்குது பாருங்க. ஆகவே இந்த தேவனுடைய வசனங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்வை சுத்திகரிக்கிறது எதற்காக என்றால் நாம் கனி கொடுப்பதற்காக.
யோஹானஸ் கேபிடல் 15 வெர்ஸ் 3 ஸ்டேட், இயர் சைட் ஷோன் ரைன் um des Wortes willen, das ich zu euch geredet habe. Das heißt, die Worte des Herrn, die reinigen uns, die läutern uns von jeglichem Dreck und von jeder Sünde. Denn sein Vorhaben ist, durch das Wort können wir mehr Früchte bringen.
யோவான் 17:17 இயேசு இப்படியாய் சொன்னார், உம்முடைய வசனத்தினாலே அவைகளை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்றார்.
யோஹானஸ் கேபிடல் 17 und Vers 17 steht geschrieben, heilige sie in der Wahrheit, dein Wort ist die Wahrheit.
So தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது.
So dass die Worte des Herrn die reinigen uns.
நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அருவறுப்புகள், அசுத்தங்கள், ஆபாசங்கள், அப்பப்பப்பா, இவைகளை எல்லாம் சுத்திகரிக்கிற, வடிகட்டுகிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய வசனமாக.
Die reinigen uns unser Herz von jeglichem schmutzigen Gedanken, von der Sünde jeglicher Art.
அப்ப இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செல்ல வேணும், இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஊடுருவும். Let the word penetrate our heart today. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை ஊடுருவட்டும் பாருங்க.
Deswegen lass uns das Wort des Herrn in unser Herz einbringen.
மரியாதை ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று ஸ்தீகரித்து சொன்னப்படுது. அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அங்கே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தீர்க்க வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில்
வாழ்க்கை
மாறிவிடுமே. பிசாசின் சாயல் நமக்குள்ள வெளிப்படாதபடி இந்த தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும் என்கின்றதனாலே சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய மைண்டை அங்குமிங்குமாக அலக்கழித்து தேவனுடைய வசனத்தை கேளாதபடி டிஸ்டர்ப் பண்ணுறான் பாருங்க.
Deswegen versucht der Teufel auch auf jede Art und Weise unsere Gedanken zu verändern und zu verhindern, dass wir diese Worte in uns aufnehmen und unser Leben verändern, denn das will der Teufel nicht.
நான் போன தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன், நல்ல கவனிங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்தது எப்படி தெரியுமா? ஆண்டவரே, என் இதயத்தில் வாரும், உமை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டு சொன்ன போது இயேசு நம்முடைய இதயத்தில் வந்தார்.
Aufgenommen, sondern wir haben ihn gefragt, Herr Jesus, komm in unser Herz rein. Deswegen ist er bei uns angekommen.
ஆனா பிசாசு நம்மட கேட்டதுள்ள வர மாட்டான். தம்பி, தங்கச்சி, அண்ணமார், ஐயமார், நான் சொல்றதை கேளுங்கம்மா. இயேசு ஆண்டவர் என்ற உள்ளத்தில் வாருமென்று கேட்ட போது அவர் உள்ளத்தில் வந்தார், நம்முட வாழ்றார், ஸ்தோத்திரம். ஆனா பிசாசு நம்மட அனுமதி கேட்டுட்டு, அவன் ட்ரஸ்பாஸர், அதாவது அத்துமீறி பிரவேசிக்கிறவன். உங்கள்ட அனுமதி கேட்டுட்டு உள்ள வர மாட்டான். கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்துட்டா பொத்தன் உள்ள வந்துடும் பாருங்க.
Wir haben Jesus gefragt, komm in unser Leben. Deswegen ist der Jesus in unserem Leben gekommen. Aber der Teufel ist nicht so, denn der fragt nicht um Erlaubnis, denn der kommt einfach und versucht unser Leben einfach durcheinander zu wirbeln.
யோவான் 10:10 இயேசு பிசாசை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? திருடன், பிசாசு திருடன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வர. பட் நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
யோஹானஸ் கேபிடல் 10 வெர்ஸ் 10 sagt Jesus, der Teufel, der ist ein Dieb, denn ein Dieb, der kommt nur zu töten und zu stehlen. Aber ich bin gekommen, um Leben zu geben.
Aber பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அல்ல பிள்ளைகள், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஆனால் நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அத்துமீறி பிரவேசிக்கிறவன், அனுமதி கேட்டு வராமல் அத்துமீறி பிரவேசிக்கிறவன், நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையில புகுந்து
விளையாடுறான் பாருங்க.
பிசாசு இயேசு திருடன் என்று சொல்றாரு. என்ன நம்முடைய சந்தோஷம், நல்லா சந்தோஷமா இருந்த குடும்பம் திடீரென பார்த்தா குழப்பம். நான் நல்லா இருந்தேன், ஏன் திடீரென கேட்ட வாழ்க்கையில இப்படி இருக்குது, திடீரென குழப்பங்கள், திடீரென பிரச்சனைகள், திடீரென கண்ணீர்கள். காவல் காரணம் எங்கேயோ ஒருவேளை நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோமோ. Let us check our life.
Jesus sagt, der Teufel, der ist ein Dieb. Und was macht ein Dieb? Er stiehlt. Und wenn wir uns mal anschauen, manche Leute haben einfach keine Freude mehr im Leben. Denn was ist passiert? Wir haben irgendwo vielleicht zugelassen, dass der Teufel mit uns spielt.
So, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது.
Denn das Wort, deswegen soll das Wort des Herrn uns heiligen, uns reinigen.
தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை புடம் போடுகிறது பாருங்க.
Deswegen soll dieses Wort uns heiligen und reinigen.
So, இந்த மூன்றாவது வசனத்துக்கு முதல்ல இயேசு இரண்டாவது வசனத்தின் பிற்பகுதியில் என்ன சொன்னார் தெரியுமோ? அந்த 15வது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கீழ்ப்பகுதியில் என்னில் கனி கொடுக்கிறது கொடி எதுவோ அதை அதிக அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம்
பண்ணுகிறார்.
ரெண்டு பக்கம் இருக்கு, நல்லா கவனிங்க. கனி கொடாத இருக்கிற நல்லா கவனிக்கமா ஐயாமாரு, கொஞ்சம் கவனிக்கமா கவனிங்க. கனி கொடாத இருக்கிற கொடியை அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற கொடியை இன்னும் அதிக கனி கொடிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார்.
So jede Rebe, die keine Früchte bringt, die wird er wegschneiden. Ja. Aber für Reben, die Früchte bringen, die wird er noch mehr reinigen, damit sie noch mehr Früchte bringen.
So, I say it again. Nanaga vaninga. Kani kodada irukkira kodiyai avar arthu podugirar. But kani kodukkira kodiyai sutham pannugirar.
Also nochmal Aufmerksamkeit. Jede Rebe, die keine Früchte bringt, die schneidet er weg. Aber jede Rebe, die Früchte bringt, die reinigt er noch mehr, damit die noch mehr Früchte bringen kann.
நம்மை சுத்திகரிக்கத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வசனத்தை, தன்னுடைய உபதேசத்தை அனுப்புகிறார் பாருங்க.
Deswegen, damit er uns reinigen kann, uns heiligen kann, schickt Jesus seine Worte.
So, இதோட இந்த பகுதியை நான் மூடுறேன். நாலாம் வசனத்தை இருக்க படிங்க சீக்கிரமா. நாலாம் வசனத்தை சீக்கிரம் பாருங்க.
என்னில் நிலைத்திருங்க.
என்னில் நிலைத்திரு. Remain in me. Dwell in me. என்னில் live in me.
என்னில்
நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்றதை கேளுங்கம்மா, ஐயா ஐயா கேளுங்க. இயேசு சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். அப்படியானால் நாம் அவரிலே நிலைத்திருக்காவிட்டால், லிசன், நாம் அவரில் நிலைத்திருக்காவிட்டால் அவரும் நம்மளே நிலைத்திருக்க மாட்டார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன் கேளுங்க.
யோஹானஸ் கேபிட்டல் 15 வெர்ஸ் 4 sagt, bleibt in mir und ich in euch. Umkehrschluss bedeutet das, wenn ihr nicht in mir bleibt, dann bleibe ich auch nicht in euch.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தேடினால் கண்டுகொள்வீர்கள், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன்.
Der Herr sagt, wenn ihr mich sucht, dann werdet ihr mich finden, aber wenn ihr mich loslasst, dann werde ich euch auch loslassen.
So, நீங்கள் என்னை தேடினால் என்னை கண்டுகொள்வீர்கள், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன்.
So, wenn ihr mich sucht, dann werdet ihr finden, aber wenn ihr mich loslasst, dann habe ich auch losgelassen.
So, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன்.
So, bleibt in mir und ich in euch.
கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடாதது போல நீங்களும் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க.
Wie eine Rebe sich nicht an diesem Weinstock hält, sollt ihr an Jesus halten, denn wenn nicht, dann könnten wir keine Früchte bringen.
இதை குறித்து ஒரு நீண்ட பிரசங்கம் செய்யலாம். ஆனா நமக்கு இருக்கிற நேரமும் குறைவு. என்ன கவனிங்க, இயேசு சொல்றாரு, என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் சொன்னா, கிறிஸ்துவன் நிலைத்திருக்கிறது எப்படி, எப்படி நாம இயேசுவன் நிலைத்திருக்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது பாருங்க.
Wenn Jesus sagt, bleibt in mir und ich in euch, dann entsteht eine Frage in uns, wie kann ich denn in Jesus Christus bleiben?
So, இயேசுவில் நிலைத்திருக்கிற இப்ப என்ன கவனிங்க, உங்க அன்றாட ஜபத்துல நான் சொல்ற இந்த குறிப்புக்காக, உங்களோட சொந்த பக்தி விருத்திக்காக, உங்களோட பரிசுத்த வாழ்வுக்காக நான் உங்களுக்கு தார இந்த குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்றாட உங்க ஜபத்துல இந்த காரியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தின்படி வாழணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், உங்களுடைய சத்தியத்தின்படி வாழணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். இந்த ரெண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமாகும்.
Denn haltet in eurem persönlichen Einzelgebet, dass ihr immer nach dem Willen Gottes lebt und nach den Worten Gottes.
Pray fundamentally. Pray basically. அடிப்படையாக நமக்கு ஜெபிக்க தெரியும். ஏதோ நாம அலம்புற போல போயிடக்கூடாது. சத்தியத்தின்படி வாழணும், தேவ சித்தத்தை செய்யணும். இந்த ரெண்டுல ஒன்றை நாம இழந்தாலும் நாம தேவனை பிரியப்படுத்த முடியாது.
Denn wir sollten ganz genau beten und das ist das Fundamentale, denn wir müssen nach dem Willen Gottes leben und nach seinem Wort. Das ist das die Basis.
என்னுடைய தனி ஜெபத்திலே நான் அவ்வப்போது இதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து வருகிறேன். தேவன் கேட்க சொல்றது, ஆகவே நீங்களும் அப்படி ஜெபியுங்கன்னு சொல்லி உங்களுடைய பக்தி விருத்திக்காக ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன்.
Auch ich bete in meinem eigenen persönlichen Gebet, dass ich nach den Worten und Willen des Herrn lebe. Deswegen gebe ich das auch an euch als Tipp weiter. Macht das auch.
So. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள்
நிலைத்திருப்பேன்.
சோ கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் இதில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள்
நிலைத்திருப்பேன். இப்ப என்ன
கவனிங்க, செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டுடா, நன்றா கேளுங்கம்மா, செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டுடா, தேர்ஸ் நோ லைஃப், வாழ்வில்லை, ஜீவன் இல்லை, அதற்கு பிறகு குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் உதவாது. நல்லா கவனிங்க, கொடியானது செடியில நிலத்திற்கும் வரைக்கும் தான் அந்த கொடியில கனி. ஆனா செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டு விட்டால் அதுக்குள்ள ஜீவனும் இல்ல, அதுக்கு பிறகு நோ லைஃப், அது நோ ஃபுருட், குட் ஃபார் நத்திங், பிரயோஜனம் இல்ல, கனியும் இல்ல, வாழ்வும் இல்ல, ஒன்றும் இல்ல.
Eine Rebe, die vom Weinstock getrennt wird oder weggeschnitten wird, sie wird kein Leben in sich haben, sie kann keine Früchte mehr bringen. Denn nur solange diese Rebe an diesem Weinstock gebunden ist, kann es Früchte bringen und kann leben.
அப்ப கொடியானது செடியில எப்பொழுது நிலைத்திருக்கணும்
பாருங்க.
நாம் எப்படி கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது சீக்கிரம் கூட பாருங்க, ஒன்று ஜோவான் 4 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க, எல்லாரும்
படிங்கம்மா.
பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் டு ரிசீவ் தி வேர்ட், அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட் பிளீஸ். எல்லாரும் வேத திருப்புங்க. ஒன்று ஜோவான் பாருங்க, அந்த வசனங்கள் 4:15 வசனத்தை படிங்க. 1 ஜோவான் 4:15 வசனத்தை நாம் வாசிப்போமே.
இயேசுவானவர்
தேவனுடைய குமாரன் என்று
அறிக்கை
பண்ணுகிறவனோ
அவனில் தேவன்
நிலைத்திருக்கிறார், அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார்,
அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார்.
அப்ப தேவனில ஆண்டவரில் செடி ஆகிய இயேசுவில ஆண்டவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யறவர்களாக இருக்க வேண்டும்.
யோஹானஸ் கேபிட்டல் 4:15 geschrieben: Wer nun bekennt, dass Jesus Gottes Sohn ist, in dem bleibt Gott und er in Gott. Und das ist auch die Basis, denn so können wir auch in Jesus leben. Denn das Erste ist, was wir machen müssen, zu bekennen, dass Herr Jesus Christus Gott ist.
So, நாம் கிறிஸ்துவில நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது, what we believe, or what I believe, that I have to confess. நல்லா கவனிங்க, நான் என்னத்தை நம்புறனோ, அப்ப நான் சொல்றத கேளுங்க, நான் என்னத்தை விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கை பண்றேன் பாருங்க.
Denn das, was ich glaube, das muss ich auch bekennen. Ich muss dazu stehen.
நான் விசுவாசிக்கிறதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். இப்ப நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன், ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசித்து அதை நான் அறிக்கை பண்ணுகிறேன்.
Was glaube ich nun? Ich glaube, dass Jesus der Sohn Gottes ist. Das muss ich jetzt bekennen und dazu stehen.
So, இந்த அடிப்படை விசுவாசமும் அறிக்கையும் இல்லாத ஒரு நபர் கிறிஸ்துவாகிய செடியில நிலைத்திருக்க முடியாது.
Wenn dieser Glaube und dieses Bekenntnis nicht in unserem Leben ist, dann können wir nicht in Jesus bleiben.
ஆகவே மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் ரட்சக தேவனுடைய குமாரன் என்று நாம விசுவாசித்து அறிக்கை செய்யறவர்களாக இருக்க வேண்டும்.
Daher müssen wir Kinder sein, die Jesus als Sohn Gottes anerkennen und als unseren Herr Jesus Christus, und ihn müssen wir bekennen.
So, இந்த விசுவாசமும் இந்த அறிக்கையும் நம்மை கிறிஸ்துவிலே நிலைநிறுத்துகிறது.
Und nur aus diesem Grund, das ist einer der Gründe, dass uns auch in Gott stärkt.
Sorry, இப்ப அடுத்த வசனத்தை படிங்க, 16வது வசனத்தை சீக்கிரம் படிங்க, 16வது
வசனத்தை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
So, number 2, ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய தெய்வீக அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பாருங்க.
Und wir haben gesehen und bezeugen, dass der Vater den Sohn gesandt hat als Heiland der Welt. Wer nun bekennt, dass Jesus Gottes Sohn ist, in dem bleibt Gott und er in Gott. Und wir haben erkannt und geglaubt die Liebe, die in Gott zu uns hat.
You young people, you must be steady and ready to receive the word. உங்களுக்காக ஸ்பெஷலாக பிரத்யேகமாக இந்த மொழிபெயர்ப்பு வச்சிருக்கோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு மென்படும் உயர்ந்த நோக்கத்துக்காக. We don't want to lose our young generation, next generation. They are very important people to the church, important people to God. ஆகவே வாலிய பிள்ளைகள் தயவு செய்து தேவோட வசனத்தை கருத்தாய் கவனமாக கவனிக்க.
Jugendliche, bitte hört aufmerksam zu, denn wir haben nur für euch das organisiert mit der Übersetzung und wir wollen euch nicht halt verlieren, deswegen seid aufmerksam.
வாழ்க்கையிலே மிக உன்னதமான காலம் வாலிப பிராயம் தான்.
Denn die beste oder die Blütezeit in einem Leben ist die Jugend.
இந்த வாலிப பிராயத்தை தான் கப்புதாக்குறதுக்கு, இந்த வாலிப பிராயத்துல தான் நம்மை கெடுக்கிறதுக்கு பிசாசு சுத்திட்டே திரான் பாருங்க.
In diesem jugendlichen Alter, wo wir uns gerade befinden, versucht der Teufel uns gerade in dieser Zeit uns vom Weg abzubringen.
வாலிப பிராயத்துல எடுக்கிற முடிவு தான் வாலிபிராயத்தில் செய்கிற வாழ்க்கை குறித்து செய்கிற தீர்மானங்கள் தான் உங்களுடைய பிற்காலத்தை நிதானிக்கப்படுது என்பதை
மறந்துடக்கூடாது.
வாலிப பிள்ளைகள் வாலிப பிராயத்திலே முடிவுகள் தீர்மானங்கள் எடுக்கிறது குறித்து மிக ஜாக்கிரதையாக கவனமாக
இருக்கும்.
இதற்கு நமக்கு அவசியம் தேவனுடைய வசனமாகும்.
Dazu benötigen ist das Wort des Herrn.
தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கிறவனாக
இருப்பான்.
சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் நம் ஆண்டவர்.
தேவனுடைய
வசனத்தை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாதபடியால் அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. சபையிலிருக்கு ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிசாசு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. What the Bible says, நல்லா கவனிங்க. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்படுறது. சோ வாழ வயதின் குமாரர் வாலிப பிள்ளைகளால் தங்கள் அம்பரா துணியை அந்த அம்புகளை வைக்கிற பின்னுக்கு வைக்கிறதுக்கு என்ன தெரிந்தார் அவைகளை நிரப்புற மனுஷன் பாக்கியவான்
சொல்லப்பட்டது. Wir sind darauf, wir sind als Metapher dargestellt, wir sind Bogen oder Pfeile dargestellt, denn wir sind die Stärke, denn im Jugendalter sind wir halt die Stärke und daher versucht der Teufel uns vom Weg abzubringen und versucht zu verhindern, dass wir die Worte des, Worte des Herrn aufzunehmen.
Translation is very hard, I know that. ஜெவம்படிங்க. கத்தர் உங்களுக்கு எல்லா தமிழ் வார்த்தைகளையும் போறது இலகுவானது நமக்கு தெரியும். பட் கத்தர் கருப்பு தருவ நினைக்கப்படிங்க. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் பராக் ஒரு சாதாரண மனுஷன் கையில் இருக்கிற அம்பில்ல, வாழ வயதின் குமாரர் பராக்கிரமசாலிகளோட கையில இருக்கிற பயங்கரமான அம்புகளுக்கு ஒப்பாக
இருக்கிறார்.
அவைகளால் தங்கள் அம்பரா துணியை நிரப்பினவும் பாக்கியவான் சொல்லப்பட்டது 128 சங்கீதத்தில்.
Und in Psalm 128 steht es geschrieben, wir sind halt die Bogen und wir sind die Pfeile, Pfeil, also wir die Jugendlichen sind die Pfeile in den Händen eines starken Kriegers.
So, இப்ப அம்பரா துணியை ஆண்டவர் சபைக்கு நான் ஒப்படுகிறேன். சபையிலே ஆண்டவர் சபை அம்பரா துணிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அம்பரா துணியில இருக்கிற அம்புகளை வைத்துதான் தேவன் வருங்காலத்துல பயங்கரமான பராக்கிரமான செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது பாருங்க.
Und ein starker Krieger, der bewahrt seine Pfeile halt in so einem Geträge, in so einem Gepäck. Und dieses Gepäck wird dargestellt als die Gemeinde. Und in dieser Gemeinde sollten wir, die Jugendlichen, halt starke Pfeile sein. Deswegen, wir, die Jugendlichen, wir sind halt diese Pfeile, die in den Händen eines Starken sind. Wenn diese Pfeile halt in die Hände des Teufels fallen, dann ist unser Leben
verwirrt. இழந்து போயிடக்கூடாது. நாம் எல்லோரும் வாலிப பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக.
Daher wollen wir nicht oder will ich nicht, dass die Kinder Gottes, also die Jugendlichen, auf Abwege kommen.
So, ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின்படி முதலாவது ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அறிக்கை செய்யணும். இரண்டாவது, தேவனுடைய அன்பிலே நாம நிலைத்திருக்கணும், தெய்வீக டிவைன் லவ்விலே நாம நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம நிலைத்திருப்போமா இருந்தால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவளாக இருப்போம். நாம் வாசித்த
வசனத்தின் Glauben und uns bekennen, dass Jesus Sohn Gottes ist. Und als zweites, wir müssen beständig sein in der Liebe Gottes.
So, முதலாவது விசுவாசம் அறிக்கை இயேசுவிலே நிலைத்திருக்க வைக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய அன்பிலே நாம நிலைத்திருக்கும் பொழுது அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம்.
So, wie können wir in Gott bleiben oder in Jesus bleiben? Erstens einmal der Glaube und unser Bekenntnis. Und zweitens, wir müssen beständig sein in der Liebe Gottes.
So, யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க. நான் அடிக்கடி அந்த வசனத்தை யோசித்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இயேசு நம்ம பார்த்து சொல்றாரு, ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றார்.
Deswegen in Johannes Kapitel 15 Vers 9 sagt Jesus, bleibt in meiner Liebe.
தேவனுடைய அன்பிலே நாம நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் நாம் அன்பு கூறவே கூடாது.
Wenn wir in der Liebe Gottes bleiben, dann bedeutet das auch automatisch für uns, dass wir die Welt halt nicht lieben dürfen.
So, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்திலே அன்பு கூற முடியாது.
Denn wer die Welt und alles, was dieser Welt angehört, liebt, der kann nämlich den Herrn nicht lieben.
சில வேளையில் நாம உலகத்தில் 50 ஆண்டவர்ல 50 பிட்டி பிட்டி போடலாம். ஆனா இதையெல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏனென்றால் இயேசு தன்னை பரிபூர்ணமாக சிலுவையிலே எனக்காக உனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
Denn wir versuchen das manchmal aufzuteilen. 50% dieser Welt lieben und 50% Gott lieben. Aber Gott will das nicht, denn er hat sich selbst als vollkommenes Opfer sich hingegeben und will deshalb eine ungeteilte Liebe zu ihm haben.
ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்காக மரிக்கலாம், மரித்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்கின்றது இறைவன் மனிதனுக்காக மரித்தார். இறைவன் மனிதனுக்காக மரித்தார் என்பதை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு, இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக, எனக்காக உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்தார் என்பது சத்தியமாகும்.
Es mag vielleicht sein, dass ein Mensch für den anderen stirbt, aber Christentum bedeutet, dass Jesus Christus, der Sohn Gottes, eine Gottheit auf die Erde gekommen ist und sich geopfert hat, nur um uns unsere Sünden einfach zu begleichen, sie einfach wegzunehmen.
சிலுவையிலே தன்னை கடைசி துளி ரத்தத்தையும் இயேசு சிந்தினார். ஆகவேதான் போர்ச்சுகர் ஒருவன் அவருடைய ஈட்டியை அவருடைய விலாவை ஈட்டியால குத்தின போது வேதம் சொல்றது ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது என்று சொல்றது.
Jesus hat sogar seinen letzten Tropfen Blut für uns vergossen, denn in der Schrift steht geschrieben, dass dass jemand gekommen ist und mit einem Speer ihn durchstochen hatte und dann kam nur noch Wasser raus. Das heißt, es befand sich kein Blut mehr in seinem Körper.
ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று அர்த்தம் என்ன தெரியுமோ? இனிமேல் இயேசுடைய சரீரத்தில் ரத்தம் இல்லை. ஆகவே தண்ணீர் வெளிவந்தது. தன் கடைசி துளி ரத்தத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க, எனக்காக உனக்காகவும் இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து கடைசி துடி ரத்தத்தையும் சிந்தி உன்னை மீட்டார், என்னை மீட்டார், நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஆகவே இந்த அரைக்கரவாசி எல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுபவர்களாக இருப்போம்.
Deswegen wird der Herr es auch nicht akzeptieren, dass wir immer unsere Liebe aufteilen, einmal der Welt und einmal dem Herrn, sondern er hat sich als vollkommenes Opfer für uns hingegeben, so bis zu seinem letzten Tropfen Blut hat er für uns vergossen. Daher will er auch eine ungeteilte Liebe zu ihm haben.
கற்பனைகள்லாம் பிரதான, which is the greatest commandment in the Bible. கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக.
Das größte Gesetz,
this is Christianity.
Das größte Gesetz, was der Herr Jesus uns mitgegeben hatte, war: Liebe deinem Herrn aus ganzem Herzen, aus ganzer Seele.
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசு.
Deswegen bleibt in meiner Liebe, sagte Jesus.
So, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள்.
So, wer in der Liebe Gottes beständig ist, der wird auch in Jesus Christus beständig sein und in ihm leben.
So, கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்காவிட்டால் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்க முடியாது.
So, wenn wir nicht in der Liebe Gottes sind, dann können wir auch nicht in Gott sein.
அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. 1 யோவான் 3 அதிகாரம் சீக்கிரமாக 24 வசனம். கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறது எப்படி என்பதை பார்த்திருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரம்
24
வசனம் படிங்க. மூன்றாம் அதிகாரம் 24 வசனம்.
அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார்.
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார். இப்ப மூன்று காரியம் நான் சொல்றேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு மேல வைக்கிற விசுவாசம் அறிக்கையும். இரண்டாவது, தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வது. இவைகளை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறதாகும்.
Und wer seine Gebote hält, der bleibt in Gott und Gott in ihm. Und daran erkennen wir, dass er in uns bleibt, an dem Geist, den er uns gegeben hat. Das bedeutet, wir haben uns drei Dinge angeschaut. Erstens, wir müssen glauben und bekennen, dass Jesus der Sohn Gottes ist. Wir müssen beständig sein in seiner Liebe. Und drittens, wir müssen seine Gebote einhalten.
So, nahm ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
So, wir sind alle berufen worden, in Gott zu sein.
So, aber கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் தான், நான் சொல்றதுல கவனிக்கமா ஐயா, கிறிஸ்துவில நிலைத்திருந்தால் தான் கிறிஸ்துவுக்கு ஏத்த கனிகளை கொடுக்கலாம்.
Denn nur wenn wir in Christus sind, in Christus beständig sind, können wir auch Früchte bringen, die der Herr von uns erwartet.
You know why? சன்னத்தரி மக்களை வாசிக்கும் என்னாலே அல்லாமல். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை உங்களோட மனத்துல பதிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கும் கூட இருதயத்துல பதிச்சு கொள்ளுங்க. இயேசு சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும்
செய்யக்கூடாது.
அப்ப நாம் நல்ல கனிகளை நாம கொடுக்கணுமாக இருந்தால் கிறிஸ்துவில நிலைச்சிருக்கணும் பாருங்க.
Und wenn wir gute Früchte bringen wollen, dann müssen wir halt beständig in Gott sein, in Jesus sein.
கிறிஸ்துவில நிலைத்திருந்தா தான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியும்.
Nur wenn wir beständig in Gott sind, in Jesus sind, können wir gute Früchte bringen.
மாமிசத்தினால் பிறப்பதெல்லாம் மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும் என்று இயேசு சொல்றாரு.
Denn alles was menschlich geboren wird, das bleibt menschlich, aber alles was geistlich geboren wird, das bleibt geistlich.
மாமிசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருந்தே ஆக வேண்டும்.
Wenn wir gute Früchte bringen wollen, dann müssen wir in Gott leben.
கவனிங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவில நிலைத்திருக்கிறோமோ, நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவில நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் கனிகளை கொடுக்க முடியும்.
Nun welchem also das Maß ist sehr wichtig, so wie wir in Jesus leben. Denn nach diesem Maß können wir auch unsere Früchte bringen.
இன்னொரு காரியம் சொல்றேன், கவனிங்க, கவனிங்க, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற வெளிப்படுகிற கனிகளை வைத்து நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
Denn anhand dieser Früchte kann man erkennen, in welcher Lage oder in welchem geistlichen Zustand wir uns befinden.
I say it again. நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கனிகளை வைத்து நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
Denn anhand dieser Früchte kann man erkennen, wo wir halt gerade beständig sind im Geist.
இயேசு இதை குறித்து என்ன சொன்னாரு? மரமானது கனிகளாலே அறியப்படும்.
Denn einen Baum kann man anhand seiner Früchte erkennen, sagte Jesus.
உலகத்தில் நிலைச்சிருக்கிறவன் உலகத்துக்கு ஏற்ற கனிகளை கிரியைகளை செய்வான், செயல்களை செய்வான். ஆனா தேவன் நிலைத்திருக்கிறவனோ தேவனுக்கு ஏற்ற செயல்களை, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை
நடைபெறுவான். In dieser Welt ist, der tut nur etwas, was dieser Welt angehört, aber und die Früchte sind dementsprechend schlecht. Aber wer in Gott lebt, dementsprechend sind seine Früchte auch gut.
So, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற செயல்கள், கிரியைகள், வார்த்தைகள், நோக்கங்கள், இவைகள் நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்.
Denn unsere Taten, unsere Worte, die wir sprechen, unser Leben, alles was wir tun, unsere Gedanken, das zeigt uns, wo wir uns gerade befinden, was für eine Frucht wir gerade bringen.
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்க.
Wenn der Baum gut ist, dann sind die Früchte auch gut.
மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும்.
Ein Baum kann man erkennen anhand seiner Früchte.
நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும்.
Ein guter Baum bringt gute Früchte, ein schlechter Baum bringt schlechte Früchte.
இயேசு கிறிஸ்து மரங்களை குறித்தா கவலைப்படுகிறாரு?
Gott sorgt sich ja nicht um Bäume.
அந்த மரம் நீங்களும் நானும் தான் என்பது
மறந்துவிடக்கூடாது.
இப்ப நம்முடைய வாழ்வில் நாம என்ன கனிகளை ப்ரொடியூஸ் பண்றோம் என்பது அதி
முக்கியமாகும்.
நான் செய்கிற நீண்ட ஜபத்தை வைத்து நீங்கள் என்னை அளந்திட முடியாது.
Anhand meiner langen Gebete kannst du mich nicht erkennen, also was ich gut bringe.
நான் செய்கிற பிரசங்கத்தை வைத்து நீங்கள் என்னை அளந்திட முடியாது.
Anhand meiner Predigt könnt ihr das nicht erkennen.
நான் செய்கிற ஊழியத்தை வைத்து நீங்கள் மதிப்பிட முடியாது.
Anhand meiner Dienste könnt ihr das auch nicht erkennen.
அல்லது எவ்வளவு காலம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்பதை வைத்தும் நீங்கள் அளந்திட முடியாது.
Der Zeit, wie lange ich schon bekehrt habe.
God, ஒரே ஒரு காரியம்.
Es gibt nur eine einzige Sache.
அவருடைய கனிகளால் அவைகளை அறிவீர்கள்.
Anhand der Früchte könnt ihr das aber erkennen.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட கனிகள் வெளிப்படுது?
So was für Früchte bringen wir in unserem Leben?
நல்ல கனிகளை கொடுக்கும்படி காத்திருக்க அது கசப்பான கனிகளை கொடுத்தது.
Jesus erwartete auf gute Trauben, aber dann brachte es schlechte Trauben. Warum?
நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்?
Was für Früchte bringen wir in unserem Leben?
இப்ப கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது என்னன்னு சொல்லி சுருக்கமாக நாம் பார்த்துட்டோம். இப்ப நாம் ஏன் கிறிஸ்துவ நிலைத்திருக்கணும்? கிறிஸ்துவில நாம் நிலைத்திருந்தால் தான் நாம் அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும்.
Denn wir haben jetzt geschaut, drei Punkte, wie wir in Christus bleiben können oder beständig in Jesus.
இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த கனி என்ன?
So die nächste Frage ist, was ist diese Frucht?
So நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்றமே, நல்ல கனிகள் என்ன அத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம மனதில் நினைக்கிறீங்க.
You may vielleicht denken, okay, du redest gerade von Früchten, aber was ist denn diese Frucht? Was können wir gute Früchte bringen?
இந்த கசப்பான கனிகளும் என்ன என்பதை குறித்து நாம வேதத்துல கொஞ்சம் பார்க்கலாம்.
Was sind diese bitteren Früchte oder diese schlechten Früchte?
ஆண்டவரோட எதிர்பார்ப்பை நாம ஏமாற்றமாக்கிட கூடாது.
Wir dürfen seine Erwartungen nicht in eine Enttäuschung umwandeln.
So நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறோமா கெட்ட கனிகளை கொடுக்கிறோமா?
So was bringen wir, gute oder schlechte Früchte?
தேவன் அதை அறிவார்.
Gott sieht
es. இதை வைத்து தேவன் நம்மை ஜட்ஜ் பண்ணுவார்.
Gott wird uns richten demnach.
ஒருவராவது கட்டி போறது அவருக்கு சித்தம் இல்லை.
Er will nicht, dass wir auf Abwegen kommen.
எல்லாரும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Wir müssen uns bekehren und leben.
அவர் நம்ம மனம் திரும்புவதற்கு அவசியமாக ஒன்று அடிப்படையாக தேவையாக இருக்கிறது.
Damit wir uns bekehren brauchen wir etwas fundamentales.
அது வேற ஒன்றுமில்லை, தேவனுடைய வசனமே நமக்கு மனம் திரும்புவதற்கு அடிப்படையாக இருக்கிறது.
Nichts anderes als das Wort des Herrn, das lebendige Wort.
Listen to me. நாம் என்ன விதத்தில் மனம் திரும்புகிறோம்? நாம் மனம் திரும்புவதற்கு அடிப்படை தேவனுடைய வசனமே, தேவனுடைய வார்த்தையின் படிதான் நாம் மனம் திரும்புகிறோம்.
தேவனுடைய
வசனத்தின் படிதான் நம்முடைய விசுவாசத்தை கட்டியெழுப்புறோம். பாருங்க,
தேவனுடைய
வசனத்தின் படிதான் நம்முடைய ஊழியத்தை செய்கிறோம். பாருங்க,
தேவனுடைய
வசனத்தின் படிதான் போதிக்கணும். பாருங்க,
அடிப்படை
தேவனுடைய வசனம்
தான். Die Bibel, die Worte des Herrn.
கனிகள் என்றால் என்ன?
So, was sind Früchte?
இந்த கேள்வி நமக்குள்ள வரும்.
Diese Frage entsteht vielleicht in uns.
அதுக்கு முன்பாக அந்த யோவான் 15 ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த 15 ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம்
வாசிப்போம்.
எட்டாம் வசனத்திற்கு சீக்கிரம் படிங்க. எட்டாம் வசனம் சீக்கிரம் பாருங்க.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள்.
Darin wird mein Vater verherrlicht, dass ihr viel Frucht bringt und werdet meine Jünger.
நல்ல கவனிங்க, கனி கொடுக்கணும் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் ஒரு படிப்பு என்ன சொல்றார், வேலை என்ன சொல்றார் தெரியுமோ? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு
சீசராயிருப்பீர்கள். Wenn ihr viele Früchte bringt, dann verherrlicht ihr den Vater und ihr werdet meine Jünger sein, wenn ihr mehr Früchte bringt.
நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காடுவாங்க, ஒரு கல்லடிச்சா ரெண்டு மாங்கா விழுதுன. இங்க பாத்தீங்கடா, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசரா இருப்பீர்.
So hier geht in diesem Vers sagt Jesus eine Stufe weiter. Er sagt, wenn ihr viele Früchte bringt, dann verherrlicht ihr den Vater und ihr werdet meine Jünger.
So நாம் நம்முடைய வாழ்வில் கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது.
So wir dürfen keine schlechten Früchte in unserem Leben bringen.
So நாம் கனி கொடுக்காம இருக்கவும் கூடாது.
Und wir müssen Früchte bringen.
அதே நேரத்தில் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
Gleichzeitig müssen wir auch viele Früchte bringen. Das erwartet auch der Herr.
So ஆண்டவர் நம்முடைய கனிகளுக்கு ஏற்றபடி நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண போறார். பாருங்க.
Und er wird uns richten anhand an dem Maß unserer Früchte, die wir bringen.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாரி அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு முடிக்கும் பொழுது என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமோ? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். I am coming soon, return to the earth. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது.
So in Offenbarung beendet Jesus die Worte folgendermaßen, denn ich komme schon sehr bald und ich werde richten jeden nach seinen Taten.
So ஆகவே நம்முடைய வாழ்வில் காணப்படுற கனிகள் கிரிகளை வைத்து தான் ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண
போறார்.
ஆகவே நாம் கருத்தாய் வாழுவோம், கவனமாய் ஜீவிப்போம், ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம்.
Deswegen lasst uns genau achten und uns anständig leben und sehr viele Früchte bringen.
So இப்ப என்னோட கூட நீங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் வாருங்க. கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம்
Galater 5
19 படிங்க.
Vers 19.
படி
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன.
எல்லாம் கவனமா பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படையாக இருக்குது.
அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே.
இப்படிப்பட்டவைகள் தான் தலை கவனிங்க கசப்பான கனிகள்.
Offenkundig sind aber die Werke des Fleisches. Als da sind Unzucht, Unreinheit, Ausschweifung, Götzendienst, Zauberei, Feindschaft, Hader, Eifersucht, Zorn, Zank, Zwietracht, Spaltungen, Neid, Saufen, Fressen und dergleichen. Das sind halt diese schlechten Früchte, die wir bringen können.
So, maamisathin kriyaigal dhaan kasappana kanigal paarenga.
Alles was menschlich ist, was dieser Welt angehört, das sind halt diese schlechten Früchte.
இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருக்கும்படி அவசியம் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளை கசப்பான கனிகளை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த மாட்டார்கள்.
Denn um diese schlechten Früchte zu bringen, brauchen wir nicht in Jesus Christus zu leben. Aber diejenigen, die in Jesus Christus leben, die würden auch solche, also sollten auch diese schlechten Früchte nicht bringen. Das sind diese Dinge, die wir hier gerade gelesen haben und aufgezählt haben.
பொறாமை, அது ஒரு கசப்பான கனி. Do you believe it? Can you imagine that? பொறாமை ஒரு கசப்பான கனி. அது மாமிசத்தின் கிரியை. இதுல ஆண்டவர் பிரியப்படுவாரோ?
Eifersucht ist eine sehr schlechte Frucht. Gott kann natürlich nicht dementsprechend Gefallen daran haben.
வேதம் சொல்றது பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிக்கத்தக்கவர்.
Die Bibel sagt, wer kann denn vor der Eifersucht stehen? Das lesen wir in Sprüchen.
பொறாமை, இது ஒரு கசப்பான கனி. இது வெளியில தெரியாது, உள்ள இருக்கும். ஆனா அத நேரம் வரும்போது அது வெளியில வரும். அது செயலையோ அல்லது வார்த்தையிலேயோ கிரியையிலேயோ அது வெளியில வரும் பாருங்க. சோ பொறாமை ஒரு மாமிசத்தின் கிரியை, அது தேவனுக்கு ஒரு கசப்பான கனி. நம்ம ஆண்டவர் கசப்பான கனி கொடுக்கிறதுக்கு அல்ல, நாம் நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் தெரிந்திருக்கிறார்.
Die Eifersucht ist eine sehr schlechte Frucht. Die spaziert jetzt nicht herum, aber die ist in unserem Herzen, denn die können wir nicht draußen sofort zeigen, aber anhand unserer Taten und Dinge, die wir tun, können wir das vielleicht daran erkennen. Gott hat uns berufen, nicht solche schlechten Früchte zu bringen, sondern gute.
இந்த 19ஆம், 20ஆம் வசனங்கள், 21ஆம் வசனங்களை வாசித்து பாருங்க, எத்தனை காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. சோ இவைகள் எல்லாம் கசப்பான, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறது. இப்ப என்ன கவனிங்க, What is the meaning by fruits? இப்ப கனிகள் அர்த்தம் என்ன தெரியுமோ? இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்கம்மா, கவனிங்க. கனிகள் என்பது, listen to me, கனிகள் என்பது what we have produced. நாம் நமக்குள்ளே எண்ணத்தை உற்பத்தி ஆக்குறோம். கனி என்றால் நாம் எண்ணத்தை, எவைகளை நம்முடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்றோம், உற்பத்தி ஆகிறோம்.
So, was ist denn Frucht? Also, was ist die Bedeutung von dieser Frucht, die wir die ganze Zeit reden? Denn Früchte sind einfach nichts anderes als das, was wir in unserem Leben produzieren. Also, das, was wir tun, unsere Dinge, unsere Taten.
ஒரு மரத்தை பாருங்க. அந்த நல்ல மரம் நல்ல கனியை ப்ரொடியூஸ் பண்ணி அது கொடுக்குது, அதை நாம புசிக்கிறோம். ஆனால் கெட்ட மரம் கசப்பான கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, அதை நம்ம புசிக்க மாட்டோம் பாருங்க.
Wenn wir uns anschauen, ein guter Baum, er bringt, also er produziert gute Früchte, und das will ja Gott haben, und ein schlechter Baum, er bringt schlechte Früchte.
இயேசு சொன்ன வார்த்தை திரும்ப நான் நினைவுபடுத்துறேன், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும்.
Ich erinnere euch nochmal an das Wort des Herrn, ein guter Baum bringt gute Früchte, und ein schlechter Baum ein schlechte Früchte.
So, what we produce in our life, நம்முடைய வாழ்வில் நாம் என்னத்தை உற்பத்தி செய்கிறோம், அவைகள் நம்முடைய கனியாகும். For example, என்ற வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள், இது ஒரு கனி என்பது நீங்க அறிவீங்களா? அல்லாத அறியாமல் நாம் அப்படி இருக்கிறோமா? எனக்கு சேர்த்துதான். ஒருவேளை நீங்க இதை நம்ப மறுக்கிறீங்களா? என்னோட கூட திருப்பி மத்தேயு 12ஆம் அதிகாரம், கம் வித் மீ ப்ளீஸ், மத்தேயு 12ஆம் அதிகாரம் என்னோட கூட பாருங்க.
மத்தேயு கேபிட்டல் 12,
அதுல நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 10:12 அதிகாரத்தில் இயேசு இப்படியே சொல்றார், படிங்க 33 படிங்க, சீக்கிரம்
33.
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களே இப்படி பேசுவீர்கள்.
கவனிங்க, மரத்தையும் நல்ல நெருங்கி பாருங்க, நல்ல நெருங்கி பாருங்க. மரத்தையும் கனியையும் குறித்து பேசிக் கொண்டு வந்த ஆண்டவர், விரியன்பாம்பு குட்டிகளே, நலமானவர்களை நீ எப்படி
பேசுவீர்கள்
சொல்றார். அப்படியானால் மரமும் கனியும், இது ஒரு மரம், இதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வசனம் சொற்கள் ஒரு கனி என்பது நம்ம மறக்க கூடாது, மறைக்கவும் முடியாது. அடுத்த வசனப்படி,
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து
நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதை நாம் அறிந்த மாதிரி அறிந்து கொள்வது நல்லது. கவனிங்க, இப்ப
In Vers 33, nehmt an, ein Baum ist gut, so wird auch seine Frucht gut sein. Oder nehmt an, ein Baum ist faul, so wird auch seine Frucht faul sein. Denn an der Frucht erkennt man den Baum. Ihr Schlangenbrot, wie könnt ihr Gutes reden, die ihr böse seid? Was das Herz voll ist, das geht der Mund über. Ein guter Mensch bringt Gutes hervor aus dem guten Schatz seines Herzens. Und ein böser Mensch bringt Böses hervor aus seinem bösen Schatz. Das heißt, wir sind halt dieser Baum und die Früchte, die wir bringen müssen, beziehungsweise das, was wir produzieren, ist zum Beispiel auch das, was wir reden. Das ist nämlich auch eine Frucht, eine Art von Frucht, die wir bringen.
So, நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்குஷத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்குஷத்திலிருந்து பொல்லாதவ. In other words, நல்ல மனுஷன் தன் இருதயமாக பொக்குஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்.
In Vers 35, ein guter Mensch bringt Gutes hervor aus dem guten Schatz seines Herzens und ein böser Mensch bringt Böses hervor aus seinem bösen Schatz.
So, இப்ப சொல்ற கேளுங்க, மரமானது கனிகளால அறியப்படும். இயேசு சொல்றது நல்லா கவனிக்க பாருங்க.
Ein Baum kann man anhand seiner Taten erkennen.
So, என் இருதயம் பொல்லாதாக இருக்கிறபடியால பொல்லாத வார்த்தைகளை பேசுறேன்.
Weil mein Herz so böse ist, spreche ich auch nur Böses aus.
என் இருதயம் கெட்டதாக இருக்கிறபடியால கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன்.
Weil mein Herz halt voller Bosheit ist, spreche ich auch nur Böses aus.
என் இருதயத்தில் பெருமை இருக்கிறபடியால் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறேன்.
Weil ich Überheblichkeit in meinem Herzen habe,
என் இருதயத்தில் அகந்தை இருக்கிறபடியால் நான் அகந்தையான வார்த்தைகளை
பேசுகிறேன்.
என் இருதயத்தில் அருவறுப்புகள் இருக்கிறபடியால் அருவறுப்பான வார்த்தைகளை
பேசுகிறேன். என்
இருதயத்தில் பொறாமை இருக்கிறபடியால் பொறாமை கேட்ட வார்த்தைகளை
பேசுகிறேன்.
மரமானது அதன் கனிகளால் அறியப்படும்.
என்ன
பேசுகிறாய், நான் என்ன பேசுகிறேன், நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள் காத்தோட கலந்து போகுது என்பதை நினைச்சிடாதீங்க. எனக்கு சேர்த்து சொல்றேன், கவனிங்க, காத்தோட கலந்து போகல, கர்த்தர் அதை கவனித்து கேட்கிற என்பதை நாம் மறந்துடுங்க.
Vergesst nicht das, was wir sprechen, das wird nicht vom Winde verweht, sondern das, darauf achtet der Herr.
நம்முடைய வாயின் வார்த்தைகள் கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது.
Das, was wir reden, das ist eine Art von Frucht.
37 வசனத்தில், ஏனெனில் உன் வார்த்தைகளாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்.
Vers 37 steht, aus deinen Worten wirst du gerechtfertigt werden und aus deinen Worten wirst du verdammt werden.
திரும்பவும் நான் சொல்றேன், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுவான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை பேசுகிறான்.
Wiederhole ich nochmal, ein guter Mensch bringt Gutes hervor aus dem guten Schatz seines Herzens und ein böser bringt nur Böses hervor.
பொல்லாத இருதயமுள்ள மனுஷன் பொல்லாதவைகளை சிந்திக்கிறான், நல்ல இருதயமுள்ள மனுஷன் நல்லதவைகளை சிந்திக்கிறான்.
Ein Mensch der böse ist, der bringt nur Böses hervor und ein Mensch der gut ist, der bringt nur Gutes hervor.
The Bible says, wer das sollte, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான்.
Deswegen sagt auch die Bibel, der Geistliche denkt geistlich und derjenige, der fleischlich ist, der menschliche denkt, der denkt auch menschlich.
In other words, பரந்தக்குரியவன் பரலோகத்து கடந்தவைகளை குறித்து சிந்திப்பான், பூமிக்குரியவனோ பூமிக்குரியவனை குறித்து சிந்திக்
கொண்டிருப்பான்.
ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா
இருக்கிறேன்.
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். 19 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும். என்ன கவனிங்க, வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம். ஏன் தெரியுமா, ரெண்டும் ஒன்று கொண்டு கனெக்டாக இருக்குது, ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புள்ளதாக இருக்குது. என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக பிரியமாக இருப்பதா. இந்த வசனத்தை மாத்திரம் சரியாக நாம புரிஞ்சிட்டோமா இருந்தா நாம பேசுற பேச்சிலே ஒரு பெரிய திருப்பம் மாற்றம் இருக்கும். உண்மைப்படி
சொல்றேன், mein Wort und das, was ich ausspreche und die Gedanken meines Herzens sollen vor dir liegen, Herr.
மனுஷருக்கு முன்பாக நாம பிரியமண்டில்ல, தேவனுக்கு முன்பாக நாம் பேசுற வார்த்தைகள் பிரியமாக இருக்கணுமே. அதுல்லவா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இல்லையா?
Denn Gott soll gefallen daran haben, was wir reden und was wir denken.
நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும்.
Deswegen sollten wir darauf achten, was wir sprechen oder was aus von unserem Mund ausgeht.
இப்ப நான் சீக்கிரம் முடிக்க போறேன். நாம அப்ப திருப்பி பார்த்த அதே கலாத்தியர் 3:5 அதிகாரத்துக்கு வாய் திருப்பி
கொடுக்கலாம்.
5 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிப்போமே எல்லாம் எடுத்துக்கொண்டு. 5 அதிகாரம், இப்ப கசப்பான கனிகளை குறித்து நாம பார்த்தோமே, இப்ப நல்ல கனிகளை 22 வசனத்தை படிங்க. 22 சீக்கிரம்,
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
Wir haben jetzt die schlechten Früchte darüber geschaut in Vers 19 und jetzt in Vers 22 steht geschrieben, die Frucht aber des Geistes ist Liebe, Freude, Friede, Geduld, Freundlichkeit, Güte, Treue, Sanftmut, Keuschheit. Gegen all dies ist das Gesetz nicht. Das heißt, das sind die guten Früchte.
So, Jesu meyanath rajjajadi.
Jesus ist der wahre Weinstock.
Naam kodigal.
Wie sind die Reben?
So, in der kodigalile kanigal kaanapada venum.
So, an diesen Reben müssen Früchte erkennbar sein.
So, anbu oru kanigal nu paakkrom.
So, Liebe ist eine Frucht, sehen wir hier.
So, Devan anbagave irukkiraru.
Denn Gott ist Liebe.
So, anbillathavan Devan ariyaan nu sollapadrathu.
Wer keine Liebe in sich trägt, der kennt Gott nicht.
பொதுவாக எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று தேவனிடத்தில் நாம் அன்பு கூறணும், ரெண்டாவது நாம் சகசவுடத்தில் அன்பு கூறணும்.
Im Wesentlichen haben wir zwei Dinge. Wir müssen Gott lieben und unsere Brüder lieben, Brüder und Schwestern.
ரெண்டு பக்கத்தை நாம் கவனிக்கணும்.
Wir müssen beide Seiten darauf achten.
ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறணும், மற்றது நாம் சகசவுடத்தில் அன்பு கூறணும்.
Wir müssen einmal Gott lieben und unsere Brüder und Schwestern.
தேவன் நான் ஆண்டவரிடம் மாத்திரம் அன்பு கூர்ந்து சகோதரிகளை நான் பகைத்தால் அது சத்தியத்தின்படி சரியானது.
Wenn ich Gott liebe und meine Brüder und Schwestern nicht liebe oder hasse, das kann nicht nach dem Wort Gottes sein.
கண்காணிகிற சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
Wer seine Brüder, die er sieht, nicht lieben kann, der kann auch den Herrn, den er nicht sieht, lieben.
அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவி பெற்றோர் என்பதை நாம் மதித்து நாம் நடப்பமா மிதித்து நடக்காமல் மதித்து நடந்தால் அது தேவன்.
Lass uns einander respektieren, denn wir sind alle Kinder Gottes.
ஆகவே அன்பு ஒரு கனி, சந்தோஷம் ஒரு கனி, சமாதானம் ஒரு கனி. சோ இப்படி நான் சொல்லிட்டு போ, அது 9 கனி. வரங்கள் 1 Corinthians 12 நம்ம வாசிக்கிறோம், வரங்கள் 9 அதுல சொல்லப்பட்டிருக்க. வரங்கள் 9 தான் என்று சொல்றதுக்கு இல்ல, அதே சொல்ற கவனி, 9 வரம் தான் என்று நான் சொல்ல முடியாது, அதுக்கு வேலை இருக்குது. ஆனா 1 Corinthians 12 9 வரங்கள், இங்க 9 கனிகள். ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, ரெண்டும் ஆவியானவர் செய்கிற காரியம் தான்.
So in Korinther ist auch geschrieben, es gibt 9 Gaben, es steht aber nicht geschrieben, dass es nur 9 sind, sondern es sind 9 geschrieben, aber es können noch mehrere sein. Und hier sind es 9 Früchte.
வரங்கள் தேவ ஆவியானவர் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றாரு, அது போல ஆவியானவர் தான் நமக்குள்ள கனிகளை உற்பத்தியாகிறார்.
Der Heilige Geist, der produziert in uns die Gaben, oder er verteilt die Gaben und die Früchte, bei denen hilft er uns auch.
So, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும்.
So, in dem Maße, wie wir in Gott leben, das wird uns auch daran, daran wird sich dann zeigen, wie wir auch in Gott leben und unsere Früchte werden dementsprechend
sein.
Wir müssen brauchbare Früchte sein,
beziehungsweise
reben. So die Erwartung des Herrn darf nicht in einer Enttäuschung
machen.
Wir dürfen keine unbrauchbare Rebe sein. Wir dürfen keine verwelkter Baum, wir können verwelkter Baum sein.
எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவதாக இருக்கணும்.
கண்டது
என்ன?
Was haben wir gesehen?
முடிவு என்ன?
Was wird das Ende sein?
எல்லாவற்றையும் விட்டுட்டு அம்மோடு ஒரு நாளைக்கு போப்போம்.
Ja, wir werden alle irgendwann mal die Augen zumachen.
இதை அறிந்து உணர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்வோமே.
Deswegen sollten wir auch unsere deswegen sollten unsere Taten auch dementsprechend sein.
So,
In
Johannes Kapitel 15, Vers 16 steht geschrieben: Nicht ihr habt mich erwählt, sondern ich habe euch erwählt und bestimmt, dass ihr hingeht und Frucht bringt und eure Frucht bleibt damit. Wenn ihr den Vater bittet, in meinem Namen, er es euch gebe.
So, da kann ich euch genug, mich in der kann ich euch genug. அது மாத்திரமில்ல கடைசி போய் என்ன தெரியுமோ நம்முடைய கனி நீடித்து நிலைத்திருக்கப்படும் இங்க ஆண்டவர் சொல்றாரு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்லி நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை தெரிந்து
கொண்டிருக்கேன் Wir müssen viele Früchte bringen und die Früchte müssen beständig sein. Das heißt, die Frucht muss bleiben. Deswegen hat uns Gott auch, Jesus auch uns berufen bzw. uns erwähnt. Manche bringen eine gewisse Zeit gute Früchte, aber danach wieder eine gewisse Zeit bringen sie nur schlechte Früchte.
உண்மையா நான் இதை பார்த்து யோசித்து புத்தி அடைஞ்சேன் என்ன தெரியுமா சரியான டைம் வரும்பொழுது எல்லாத்தையும் கொட்டிட்டு கம்பும் தடியுமாக பட்ட மரம் போல நிற்கிறது சரியான டைம் வரும்பொழுது எல்லாம் பொத்து பொத்துன்னு துளுத்து வருது பாருங்க
Ich verwende gerne dieses Beispiel. Und zwar, wenn der Frühling wieder anfängt, jetzt sieht man, wie die Bäume wieder anfangen, die Blätter fangen dann zu blühen. Aber wenn Winter anfängt, dann sehen wir diesen Baum, die Blätter fallen aus und es ist nur noch ein dünner Baum, ein dünner Stock, keine Blätter mehr dran.
Ich warte nach Putieren, denn andere. In der Marandela, jahre Badibichere. Jahre in der Putiere, Kodetere. எந்த 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 பல்கலைக்கழகத்துக்கு போச்சுது எந்த பாடசாலைக்கு போச்சுது சரியான டைமுக்கு அது கொட்டிட்டு நிக்குது சரியான நேரத்துக்கு தொழுக்குது இதுக்கெல்லாம் காலத்தை அறிவை கொடுத்தது யாரு
Deswegen kam ich auch zur Einsicht, denn als ich diese Bäume sah, bis zu einem gewissen Zeitpunkt fallen die Blätter aus und dieser Baum steht einfach ganz dünn da, ohne Blätter. Und wenn die Zeit wieder kommt, dann fängt es an wieder zu blühen. Und dann habe ich mich gefragt, wer gibt diesem Baum diesen Verstand, was er tun soll?
யோசித்து பாருங்க அது 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 தனித்தனி தொழிற்பாட்டை தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை தேவனால படைக்கப்பட்ட நோக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்குது பாருங்க நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன நாம் கனி கொடுக்க முடியும் நம்முடைய கனி நிலைத்திருக்க முடியும் நம்ம
Daran kann man erkennen, diese Geschöpfe, diese Bäume, die tun das, was wofür der Herr sie erschaffen hat. Sie tun ihre Arbeit. Sie fallen, bevor der Winter anbricht, die Blätter fallen aus und wenn der Frühling anfängt, dann fangen sie an wieder zu blühen. Aber wuff, die tun einfach ihre Arbeit und was machen wir Menschen? Die sind berufen worden, auch gute Früchte zu bringen.
So, der wurde Pflegelagi nam, Kani Kodukanum, Namde Kani, Nidit Lelitrikonum, Vayasu Bonalum, Vayadu Mudindarum, Nam Kani Kodukurlaikon. Idodikaritruba Kani Kodukuratiki, Vayasu Yele, or Varambe Ilaparin.
Deswegen sollten wir Kinder Gottes gute Früchte bringen, viele Früchte bringen, und unsere Früchte müssen beständig sein, die müssen bleiben. Und dazu hat Gott uns berufen. Und nicht das Alter ist wichtig, sondern dass wir Früchte tragen. Denn das Alter ist irrelevant, für diese, um Früchte zu bringen.
Unga Veda Puthathile, 92-ஆம் Sangeethathile, 92-ஆம் Sangeetham 15-ஆம் Vasanathai Eduthu Padichu Paarunga, Avargal Mudhir Vayadhilum, Dasara Vasanam, 92-ஆம் Sangeetham 15-ஆம் Vasanathai Paarunga, Avargal Mudhir Vayadhilum கனிதந்து புஷ்டியும் பசியுமாக இருப்பார்.
In dem Psalm 92 steht geschrieben, auch im Alter bringen sie Früchte und sind sehr gestärkt.
கனி கொடுக்க வயது ஒரு வரம்பல்ல.
So, um Früchte zu bringen, ist das Alter nicht notwendig, das ist irrelevant.
So, ஆகவே நம்முடைய கனி நிலைத்துக்கு சாகும் until I die. நான் மறிக்கும் பரியந்தம் ஆண்டவர் இயேசுவுக்கு கனி கொடுக்கிற ஒரு கொடியாக
இருந்திருக்கும். என்
வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியாதபடி பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல துன்பங்கள் வரும் தான். ஆனாலும் நான் இதையெல்லாவற்றையும் கொட்டிட்டு நிற்கிற ஒரு மரம் அல்ல, எப்பொழுதும் என்னாலும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற மரமாக இருப்பேன். இந்த நிலைமைக்கு நீங்கள் நானும் வந்துட்டீங்கடா. இந்த செய்தியின்படி
Es mag vielleicht sein, dass wir in unserem Leben einige Probleme oder Kämpfe begegnen werden, die uns daran hindern, gute Früchte zu bringen, aber das soll uns nicht daran hindern, oder sollte uns nicht daran hindern, dem Herrn bis zum Tod gute Früchte zu bringen.
We have no winter and summer. நம்முடைய வாழ்வில் சம்மரும் கிடையாது, விண்டரும் கிடையாது. எல்லா காலத்திலும் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்க வேண்டும். இருக்கிறதுக்கு நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக இருந்தால் அது தேவனுக்கு மகிமை பிரியமாக இருக்கும்.
பாருங்க, Früchte zu bringen, denn alle Zeit ist für uns dafür gesetzt, um Früchte zu tragen.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? துன்மார்க்கடு ஆலோசனைப்படி நடவாமல், பாவியிட வடி இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இப்ப கவனிங்க, நடவாத நில்லாத உட்காராது. கவனிங்க, நடவாத நடக்கிற ஒரு மனுஷன் திடீரென நிக்கிறான், அங்க துன்மார்க்கட கூட்டம் இருக்குது, அதுல உட்கார்ந்துறான். ரட்சிக்கப்பட்ட மரம், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அதுல உட்கார்ந்துறான். அடுத்த கட்டம் என்ன தெரியுமோ? அவர்களோடு சேர்ந்து அதே பாவத்தில் அவரு விழுகிறான். பாருங்க,
Im Psalm 1 steht geschrieben, wohl dem, der nicht wandelt im Rat der Gottlosen, noch tritt auf den Weg der Sünder, noch sitzt, wo die Spötter sitzen, sondern hat Lust am Gesetz des Herrn.
Aber ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கே நம்முடைய கூட்டுகள் ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்?
Wir Christen, wir Kinder Gottes, wir müssen darauf achten, wo wir halt wandeln, mit wem wir halt unsere Gemeinschaft haben, wo wir, welchen Weg wir einschlagen und mit wem wir rumsitzen oder reden.
தவறான அக்கியங்களும் தவறான தொடர்புகளும் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறதுக்கு பெரும் தடை என்று சத்தியத்தை
சொல்றேன். Wenn wir die falsche Gemeinschaft haben, mit falschen Leuten rumhängen, dann können wir keine guten Früchte bringen.
ஒரு காலத்துல நல்ல கனிகளை கொடுத்து பூத்து குலுங்கின மரம் இன்றைக்கு தவறான தொடர்புகள் அக்கியங்களுக்குள்ள போய் சிக்கப்பட்டபடியால் இன்றைக்கு எல்லா இலைகளையும் கனிகளை கொட்டிட்டு கம்பம் தடியும் போல நிக்கிறது. என்னே பரிதாபம். மரவே, நீ மரம் திரும்ப மாட்டாய்.
Einst war dieser Baum vielleicht grünlich und trug gute Früchte, aber jetzt dieser Baum hat falsche Gemeinschaften bekommen und jetzt hat er sich darin verheddert und kann keine guten Früchte mehr bringen.
நடவாது நில்லாது உட்காராது. அப்படி இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீக்கால்களின் ஓரங்களில் நடப்பட்ட மரத்தை போல கனிதந்து நீடித்து நிலைத்திருப்பான். அவர் சொல்லுது, தன் காலத்தில் தன் கடியை தந்து இலையுதிரா மரம் போல இருப்பார். நோ சம்மர் நோ விண்டர். தன் காலத்தில் தன் கனியை, வாலிப பயத்தில் அது கேட்ட கனி, வயோதிபன் நேரத்தில் அது கேட்ட கனி, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரம் போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
So hier steht nochmal, wandelt im, ihr sollt nicht im, wohl dem, der nicht wandelt im Rat der Gottlosen, noch tritt auf den Weg der Sünder, noch sitzt, wo die Spötter sitzen. Das heißt, das sollen wir nicht tun, denn wer so etwas vermeidet, der ist ein Baum, wie ein Baum gepflanzt an den Wasserbächen, der seine Frucht bringt zu seiner Zeit und seine Blätter verwelken nicht. Und was er macht, das gerät wohl. Das heißt, zu jener Zeit, das heißt auch im Jugendalter, bringen wir dementsprechend diese Früchte, so wie auch im Alter.
வயது முதிர்ந்த நேரத்திலும் கனி கொடுத்த பலருடைய வாழ்க்கை நான் அறிவேன். அது சொன்ன நேரம் என்னவர் நடக்க முடியாத கால்களில் கார்மைக்கல் அம்மையார் நினைக்கிறேன், கால் ரெண்டு நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் அவங்களை தூக்கிட்டு போவாங்களா மலைக்கு, அந்த அம்மா படுத்த படுக்கையில் இருந்தே சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, சொல்ல 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 ஜனங்கள் மனம் தருவாங்க. பென்னி கிராஸ்பி என்கின்ற ஒரு தேவ மனுஷி, ரெண்டு கண்களும் தெரியாது, பட் அவங்களை தான் ஆங்கில திருச்சபைகளுக்கு அதிகபட்சமான கிட்டத்தட்ட 8000 பாடல்களை அண்டி வழங்கினார். அமேசிங் கிரேஸ் போன்ற அருமையான பாடல்களை ஆவிக்குரிய உலகத்துக்கு அளித்த அந்த அம்மையாருக்கு ரெண்டு கண்ணு. அவங்க கேட்டாங்களா, நீங்க தான் இத்தனை பாடுகளை பாடுறீங்களே, உனக்கு தான் ரெண்டு கண்ணு தெரியலே, ஏ உண்ட இயேசு உன் குணமாக்க மாட்டாரா அப்படின்ற, ஏன் பார்வை இல்லாம இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு பார்வை இல்லாம இருந்தபடியாத்தான் நான் இத்தனை பாட்டுகளை நான் பாடியிருக்கிறேன். ஒன்று, ரெண்டாவது எனக்கு பார்வை வந்து இந்த உலகத்தில் நான் பார்க்க விரும்பல, எனக்கு பார்வை வந்து முதல்ல நான் பார்க்க விரும்புறது இந்த ஆத்தும நேசர் இயேசுவை தான் சொன்னார். பாரு,
es war eine amerikanische bekannte Dame, die sehr viele Lieder geschrieben hatte, unter anderem auch Amazing Grace. Jemand fragte sie, und sie war blind, und jemand fragte sie, warum Gott sie nicht geheilt hat und ob sie nicht sehen will. Und darauf antwortete diese Dame, ohne Augenlicht habe ich jetzt so viele Lieder geschrieben, bis zu 8000 Lieder, und ich möchte diese Welt gar nicht erst sehen, denn ich möchte, wenn ich sehe, dann möchte ich den Herrn sehen und nicht diese Welt. Das antwortete diese Dame.
தேவனுடைய வசனத்தை தியானி நம்மில என்னை சேர்த்தா சொல்ற நம்மில அநேகர் வேதத்தை படிக்கிற அதுக்காக ஆடவுக்கு சோத்திரம். ஆனா நம்ம படிக்கிற வேத வசனங்களை கொஞ்சம் தியானிக்கணும், அதை கொஞ்சம் யோசி, மெடிடேஷன் ஆஃப் த வேர்ட், ஆண்டோடைய வசனத்தை கொஞ்சம் யோசி. காலைகளிருந்தா படுக்க போகும் வரைக்கும் உலகத்தையே யோசிக்கிற இந்த உண்மை ஆண்டோட வசனத்தை கொஞ்சம் யோசிப்பா, நீ படிச்ச வசனத்தை கொஞ்சம் தியானி, நல்ல கனிகளை கொடுக்க முடியும்.
Denn um gute Früchte zu bringen, müssen wir tagtäglich die Worte des Herrn lesen, nicht nur lesen, bei Lesen bleiben, sondern auch diese Worte einstudieren und täglich in unserem Gedanken haben und diese darüber nachdenken, was der Herr wohl damit sagen will, meint, und diese Worte einfach meditieren.
Israel, you all stand up, please.
Lass uns aufstehen.